இருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லார்க்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லார்க்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லார்க்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லார்க்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லார்க்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லார்க்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், என்னாலும் உன்னாமம் நான் பாடவேண்டும்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் எட்டாவது ஞாயிறை நம்முடைய தாய் துறவியோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியால் அறியப்படும் என்று இன்றைய நச்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்வைக்கின்றார். நாம் யார் என்பதை நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய செயல்பாடுகள் முன்வைக்கின்றன, எடுத்துரைக்கின்றன. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் நல்ல வகையாக இருந்து, நம்முடைய செயல்பாடுகள் பிறருக்கு உதவுவையாக இருந்து, பயன் கொடுப்பவையாக இருந்து, ஆண்டவருக்கு சாட்சியம் புரிய வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு முன்வைக்கின்றார். ஆகவே இந்த திருப்பலியிலே பிறருக்கு சாட்சியம் புரிய, பிறருக்கு உதவி புரிய தேவையான ஞானத்தையும் தேவையான நாவன்மையையும் சொல்வளத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்தரல, அவருடைய வழித்துணையை வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, திருப்பலியை நாம் பல்வேறு தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த திருப்பலியில் தங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற அனைத்து குடும்பங்களுக்காகவும், திருப்பலியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கிற அதே தருணத்தில், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி அருங்குடை இல்லத்தினுடைய தியான இல்ல விரிவாக்க பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பணிகள் நல்ல முறையிலே நிறைவு பெற உங்களுடைய ஜெப உதவிகளை நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டி நிற்கிறோம். அந்த பணிகள் நிறைவேற பொருள் உதவிகள் சிறப்பான விதத்தில் ஆண்டவருடைய ஆசீரால் கிடைக்க வேண்டும் என்றும் நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபங்களை வேண்டி நிற்கிற அதே தருணத்தில், அன்புக்குரியவர்களே, இதோ தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். தவக்காலத்தில் நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் செய்கிற குற்றம் குறைகளிலிருந்து வெளிவர இந்த தவக்காலத்தை சிறப்பான விதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். சிறப்பாக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி இந்த நேரத்தில் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீ நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருஆவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 27, இறைவார்த்தைகள் 4-7 முடிய. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா, உமக்கு நன்றி.
ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று.
ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று.
ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழி தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவ, என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்ப. ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதும் இல்லை என்று அறிவிப்ப. நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று.
இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தை 54 முதல் 58 வரை. சகோதர சகோதரிகளே, அழிவுக்கு உரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவா, உமக்கு நன்றி.
அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலையில் ஒளிரும் சுடர்களாய் துலங்குவீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 39-45 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் அறக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் அறக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவிடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் அறக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்து நிறைவையே வாய்ப்பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான இறை சிந்தனை நேரத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நம்ம ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி சண்டே அப்படின்னா பல வீடுகளில் ஸ்பெஷல் இருக்கும், என்ன ஹாலிடே, அதனால் கறி உணவுகள் அப்படின்னு நம்ம அட்லீஸ்ட் மகிழ்ந்திருப்போம், தொலைக்காட்சியில் மகிழ்ந்திருப்போம். அப்படியெல்லாம் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வார்த்தையோடு கூட ஒரு சிறிய மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நிறைய பேர் எங்கள்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. பல இடங்களில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் மீண்டுமாய் சரியாக மாறிடுச்சு. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறீங்க. இருந்தாலும் எங்களுடைய மறைவுரைகளையும் திருப்பலிகளையும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை நாங்கள் உண்மையாகவே மகிழ்வுடன் நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் எங்களை சந்திக்க வராங்க, அருங்குடை இல்லத்திற்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குற போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களோட வந்து தங்கிட்டு போகிறாங்க. ஃப்ரான்ஸிலிருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க எங்களுக்கு. ஜஃப்னாவில் யாழ்ப்பாணத்தில் பழக்கமானவங்க வந்து இங்கே தங்கிட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ கூட தியானத்துக்கு ஒரு ரெண்டு பேர் இதிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து. அவங்க இந்த பகுதினாக்க காண்டி பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க, அது சாரி நீர்கொழும்பு பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி பல மக்கள் நம்முடைய அருங்குடை இல்லத்திற்கு வருவது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அநேகர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க பல விதத்தில். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான செய்தியை நமக்கு கொடுக்கிறாரு. தவக்காலம் நெருங்கி வந்துருச்சு. தவக்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆவல். இந்த தவக்காலத்தை நோக்கி வரும்போது தான் பாவத்தை பற்றி நம்ம யோசிப்போம். இந்த பாவத்தை எப்படியாவது களைஞ்சிட்டு நம்ம மோட்சத்துக்கு போகணும், எதுக்கு இந்த பாவத்தை களையணும் அப்படின்னா அப்போ தான் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்படி பல்வேறு விதமான சூழல்களில் நம்ம வந்து வழிநடத்தப்படணும் சரியாக. பாருங்கள், இயேசு இன்றைக்கி நற்செய்தியில் மிக அழகாக சொல்கிறாரு, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். அதனால தான் குருடராக இருந்து பார்வையற்றவராக இருந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, இன்னொருத்தரையும் நீங்கள் குழியில் தள்ளிடாதீங்க. இருவரும் குழியில் விழுவர். இன்றைக்கி நிறைய நேரம் நாமும் விடுதலை அடையணும், நாம் சார்ந்திருக்கிற பிள்ளைகளையும் விடுதலை அடைய செய்யணும். அப்போ நீங்கள் தேர்ச்சி அடையணும். ஆண்டவர் அதான் விரும்புகிறாரு, தேர்ச்சி பெறுங்க. பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதை போல விசுவாச வாழ்க்கையிலையும் தேர்ச்சி அடைஞ்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து குருவை போல் இருப்பீங்க. குருவை தாண்டி போயிட முடியாது, ஆனால் குருவை போல் நம்ம இருக்கலாம். அப்படி இயேசுவை போல் நம்ம மாற முடியும். உம்மை போல ஆண்டவரே, உம்மை போல் மாறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இதுதான் அந்த ஆசையினுடைய ஆவலினுடைய ஒரு ஆழமான அர்த்தம். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா பார்வை பெறணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைய நாட்களில் நமக்கு நற்செய்தியை கொடுக்குறாரு, இறைவார்த்தைகளை கொடுக்குறாரு. பாருங்கள், முதல் வாசகத்தில் ஆண்டவர் அழகாக பேசுகிறாரு, சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகிறது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. ஒரு சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகிறது. சொல் வந்து மனிதனுடைய உள்ள பண்பாட்டை காட்டுகிறது. அவர் ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இப்படி பல நல்ல காரியங்கள் வந்து இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உடல் பார்த்திங்கன்னா, உடல் வந்து மிக அழகான ஒரு உறுப்பு. உடல், இந்த உடலுக்குள்ளே எவ்வளோ உறுப்புகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உடலுக்குள்ளே. அதில் ஒவ்வொரு உறுப்புமே மிக அற்புதமான பணியை செய்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து தியானிக்கணும். ஒவ்வொரு உறுப்பையும் அது ஒரு நல்ல ஒரு தியானம். கண், காது, மூக்கு, இன்னும் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் எப்படிப்பட்ட வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மருத்துவ நேரம் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு இஸ்லாமிய மருத்துவர் தான் அதை விளக்கி கொண்டிருந்தார். அவர் சொல்கிறாரு, மிக அழகாக சொன்னார், நம்முடைய இதயத்தை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். அந்த இதயத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க மெல்லிய நரம்புகள் வந்து அந்த இதயத்தை சூழ்ந்திருக்கும். அதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வருது அப்படின்றார். இந்த எலக்ட்ரிக் ஷாக்கு தான் வந்து இதயத்தை வந்து துடிக்க வச்சிட்ருக்கு, லேப்டாப்னு அப்படிங்கிறாரு. பாருங்கள், இது கடவுள் கொடுத்த கொடைன்னு அவரே வாயில் சொல்கிறாரு. கடவுள் கொடுக்க செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய விந்தை அப்படிங்கிறாரு. நம்ம செல்ஃபோன் வாங்குகிறோம், விலை உயர்ந்த செல்ஃபோன். அதில் என்ன, எதுக்கு அதுக்கு அவ்வளோ காசு அப்படின்னா, அதில் இருக்கிற கேமரா, முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னாக்க நல்ல கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து 20,000, 25,000, 50,000, எவ்வளோ காசுக்கெல்லாம், 100,000 ஃபோன் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த நுவான்ஸ், ஒவ்வொரு பகுதிக்கும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. பாருங்கள், இந்த ஒரு கேமரா நல்லா இருந்தால் ஒரு 25,000 ஃபோன் அதுக்கு விலை கூட போகுது. ஒரு ரஃப்லி ஐம் டெல்லிங். அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கண்களை எடுத்துக்கொள்ளுங்க, டக்குன்னு பார்த்தா தூரமாக பார்க்குது. நம்ம உடனே அட்ஜஸ்ட்லாம் பண்ணுறதில்ல. இங்கே டக்குன்னு இங்கே பார்த்தோனா இங்கே தெரியுது, அங்கே பார்த்தோன்னா அங்கே தெரியுது. அப்போ எல்லாத்துக்குமே அப்படி தான். அந்த கண் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த சுருங்குற தன்மை, அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டு சொல்லுவாங்க. இப்போ கேமராமேன் வந்து என்னை ஜூம் இன் பண்ணுறாரு, ஜூம் அவுட் பண்ணுறாருன்னா அவர் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அவர் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அந்த கேமரா என்னையே பக்கத்தில் வந்து எடுக்கும். ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, என்னை தூரமாக காட்டுறது. அப்போ பாருங்கள் கண் வந்து அதெல்லாம் ஈஸியாக செய்து பாருங்களேன். இவ்வளோ ஒரு அழகான படைப்பு. இப்படி கடவுள் படைச்சிருக்கிற மிகச்சிறந்த படைப்பில் ஒரு அருமையான படைப்பு தான் நாவு. இந்த நாவு வந்து ஒரு வல்லமை வாய்ந்தது. அது நாவினுடைய ஆற்றல். இன்றைக்கி இந்த நாவிலிருந்து எழக்கூடியது தான் பேச்சு. பேச்சு இன்றைக்கி பேச்சு வந்து வித்தியாசப்படுது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசப்படுது பேச்சினுடைய அந்த மொடாலிட்டி. நம்ம சொல்கிறோம், இப்போ நான் இங்கே இப்படி தமிழகத்திலிருந்து நாங்கள் இப்படி பேசுகிறோம். இதே நீங்கள் ஜஃப்னா பக்கம் போனீங்கன்னா அவங்களோட கதை வேறு. அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதே இது நீங்கள் வந்து இங்கிலீஷ் நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஆங்கிலம் பேசக்கூடியவங்க அவங்க வேறு விதமாக பேசுகிறாங்க. ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரெஞ்சில் வந்து வேறு விதமாக பேசுகிறாங்க. ஜெர்மனி போனீங்கன்னா டாய்ச்சில் அவங்க வேறு விதமாக பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த நாவு வந்து மிக அற்புதமாய் பயன்படுத்தப்படுது. இந்த நாவினுடைய ஆற்றல், இன்றைக்கி நம்ம எந்த மொழி பேசுகிறோங்கிறது இல்லை, இந்த நாவுக்கும் நம்மளுடைய பேச்சுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதே போல் அது நம்முடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் கட்டி எழுப்புது, எப்படி சிதைக்கிறது என்பதையும் இந்த நாளில் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி பாருங்கள், நாவினுடைய நிலையை பைபிளில் நம்ம பார்க்குறோம். திருப்பாடல் 37:30, நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நா நீதி நெறியை எடுத்துரைக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட் ஆஃப் விஷயங்களும் இந்த நாவை பற்றி பைபிளில் நிறைய இருக்கிறது பாருங்கள். அதனால தான் நற்செய்தியில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ அடுத்தவங்களுடைய துரும்ப எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய நிலையை நீ முதல்ல கவனிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பகுதி இறுதி பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படுகிறது. அப்போ இந்த கனி அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, நம்மிடமிருந்து வெளிப்படுகிறத தான் கனின்னு சொல்கிறோம். ஒரு மரத்திலிருந்து வெளிப்படுவதனுடைய பெயர் தான் கனி. அப்போ ஒரு மரம் வந்து நல்ல மரமாக கெட்ட மரமானு எப்படி அறியப்படுகிறதுனா, அந்த கனி நல்லா இருந்தால் தான் இது நல்ல மரங்க, இது நல்ல காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காயே காய்க்கலை அப்படின்னா என்னத்துக்கு இந்த மரத்தை வச்சுக்கிட்டு, அந்த மரம் வந்து அந்த கனியில் அறியப்படுது பாருங்களேன். இந்த கனி கொடுக்கலன்னா இந்த மரம் வேஸ்ட்டு அப்படி தான். அதே போல் நம்முடைய உள்ளார்ந்த இயல்புகள் வெளிப்படக்கூடிய ஆற்றலின் வழியாகத்தான் அறியப்படுகிறது. அதில் தான் இந்த பேச்சுங்கிறது ரொம்ப சொல் வளம். நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய அந்த எண்ணங்களினுடைய வெளிப்பாடு, எண்ணங்களினுடைய வெளிப்பாடு தான் வார்த்தை. அதான் ஒரு தத்துவியலார் சொல்கிறார், ஃபிலாசபர் சொல்லுவார், கொஜித்தோ எர்கோசும் ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட், நான் யோசிக்கிறேன் அதனால் உயிரோடு இருக்கிறேன். இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கிறதுக்கு எது அடையாளம்னா, நம்ம பேசுகிறோம், நம்ம நம்ம படுத்து கிடக்கிறோம் சிக்காயின்னா, நம்ம கோமா ஸ்டேஜில் இருந்துட்டு கண்ணை திறக்கும் போது நீங்கள் சரியானவற்றை பேசுனீங்கன்னாக்க ஓகே யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே போல் நம்ம ஆல் ரைட், நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்குதுங்கிறத வெளிப்படுத்துறது இந்த வார்த்தை தான். அப்போ நம்மளுடைய செயல்பாட்டுக்கான தளங்களை அமைத்து கொடுக்கறதும் இந்த வார்த்தை தான். அதனால தான் இந்த சொல் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது என்னுடைய விஷயம், அது என் வாயிலிருந்து வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இது காமன். அதனால தான் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 முறை 3 முறை யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த வார்த்தை நம்முடைய உள்ளமாகிய இந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய தான் கருவூலம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லவர்கள் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர், உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாருமே இந்த தவக்காலத்தில் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கும். அதை இந்த தவக்காலத்தில் நிறைய பரித்தியாகங்கள் இதெல்லாம் செய்து நம்ம வெளிப்படுத்துவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இதில் அருமையான ஒரு காரியம், லூக்கா 11:21 அடிக்கடி சொல்வது இதான். அதில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்கள், அதாவது உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்க, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இப்போ கடவுள் மோட்சத்துக்கு யார் போவா, தூய்மையாக இருக்கிறவங்க போவாங்க. அப்போ தூய்மையாக இருப்பதுனா என்ன, உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் தூய்மையா அப்படின்னா இல்லை, ஜெபித்து ஜெபத்தில் வெளிப்படுவதை நம்ம ஆற்றலாக மாற்றுவது, செயலாக மாற்றுவது. அப்போ நீங்கள் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. அப்போ உள்ளத்தில் இருக்கிறது எது, அதான் நாங்கள் சொல்லுவேன், தூய ஆவியின் கனிகள் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, இதெல்லாம் அந்த 9 கனிகளை கலாத்தியர் 5:22 எடுத்து காட்டுகிறது. அப்போ அதை எடுத்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அந்த மீட்பை காண முடியும், தூய்மையை காண முடியும். அப்போ கொடுக்காத பிள்ளைகள் தூய்மையாக இருக்க முடியாது. அப்போ அந்த கொடுப்பதினுடைய ஆற்றல், அப்போ அதில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நாவு. அப்போ நாவிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கையிலிருந்து கொடுக்குறோமோ இல்லையோ, காலை பயன்படுத்தி நம்ம வந்து போய் நன்மை செய்கிறோமோ இல்லையோ, இந்த வாயிலிருந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோமோ அந்த இடத்துலேருந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்தது இந்த வாய் மட்டும்தான். நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அங்கேருந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒருத்தரை பார்க்குறோன்னாக்க ஓடி போய் உதவி செய்யலைனாலும் வாயிலிருந்து நம்ம பேசுவோம். அப்போ இந்த நாவினுடைய ஆற்றல் பாருங்கள், பல வேளைகளில் தீமைகளையும் இந்த நாவை பற்றி இந்த பைபிள் நிறைய பயங்கரத்தை வந்து சொல்லியிருக்கிறார். திருப்பாடல் 57:4 சொல்லுது, மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கிறேன், அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை, அவர்களின் நா கூர்மையான வால் போன்றவை. கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க, அவன் பல்லு மேலே நாக்கை போட்டு பேசுகிறான் அப்படின்வாங்க, அப்படின்னா கடுமையாக பேசிட்டான் அப்படின்னு. அப்போ பாருங்கள், பற்கள் வந்து ஈட்டி அம்பு போல் நான் வந்து கூர்மையான வால் போன்றது, கொல்லாதவரையும் கொன்னுடும். கத்தி எப்படி கொல்லுதோ ஒருத்தர் வெட்டுதோ, அதே போல் நாவும் வெட்டி சாய்ச்சிரும். அப்படி சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா திருப்பாடல் 59:12 அவர்களின் வாய் பேசுவது நா உரைப்பதும் பாவமே, அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக, அவர்கள் சபிக்கின்றனர் அடுக்கடுக்காய் பொய் பேசுகின்றனர். பாருங்கள், இன்றைக்கி நிறைய வார்த்தைகள் வந்து இந்த நாவை குறித்து பேசுவது காரியத்தை யாக்கோபு 4 கூட நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 4:10 ஆண்டவருமன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். 11 சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம். சகோதர சகோதரிகளை பழித்துரைப்போர் அல்லது அவர்களுக்கு தீர்ப்பளிப்போர் திருச்சட்டத்தை பழிக்கின்றனர், அச்சட்டத்திற்கு எதிராக தீர்ப்பளிக்கின்றனர். பார்த்தீங்களா, சட்டத்திற்கு எதிராக நீங்கள் தீர்ப்பளிக்கும் பொழுது நீங்கள் அதை கடைபிடிப்பவராக அல்ல, மாறாக அதற்கு எதிராக தீர்ப்பளிக்கும் நடுவர்களாக ஆகி வருகிறீர்கள். பாருங்கள், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப தியானிக்கணும். அப்போது தீர்ப்பை நம்ம வாயிலிருந்து சொல்கிறோம், அவன்லாம் உருப்பிட மாட்டாங்க, இவன் சுத்த பிச்சைக்கார பையங்க, நம்ம வார்த்தையை பாருங்கள் ரொம்ப இதாக சொல்லிடுவோம், அவன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, கண்டம்னேஷன், இதெல்லாம் தீர்ப்பளிக்கிறோம், அவனை பழித்துரைக்கிறோம், இவெல்லாம் வாழ்கிறதுக்கு செத்து போகலாங்க. பாருங்கள், இந்த மாதிரியான சில வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருது, நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இரண்டு விதமான பார்வையை நீங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளும். ஒன்று வந்து நம்மளை நேரடியாக பேசுகிறவங்க, திட்டுறவங்க, இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அதாவது இன்டைரக்டாக நம்மளை காயப்படுத்துகிறவங்க. யாரோ பேசுனதை தூக்கிக்கிட்டு ஒருத்தன் வருவான் பாருங்கள், நமக்கு முன்னாடி, உங்களை பற்றி ஃபாதர் அவன் அப்படி பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் பாருங்கள். இவனுடைய நாவும் வார்த்தையும் நம்மை கொல்லக்கூடியதாக இருக்கிற, நம்ம பல நேரம் பேசினவங்கள தான் யோசிப்போம், ஆனால் நமக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், அவன் தான் பெரிய எதிரி நமக்கு. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம வந்து பின்னாடி நடந்ததை முன்னாடி சொல்லக்கூடியவங்க, அது யாராக வேணாலும் இருக்கலாம், தாய் தந்தை, சகோதரன் சகோதரி, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்புங்க, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அவங்க கவுன்சிலிங் வராங்க, அப்போது அதில் இருக்கிற ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டியை வந்து ஒரு குறை சொல்கிறாங்க, இவர் இப்படி இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க எப்படி உன் கணவன் அல்லது மனைவி அந்த பார்ட்டி குற்றப்படுத்துகிறவங்க எப்படி சொன்னாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறாங்க, கேட்குறவங்களுக்கு தெரியும் இதை போய் நம்ம சொன்னோம்னா இவங்களுக்கு என்ன செய்யும், வலிக்கும்னு. அப்போ அந்த அப்பா அம்மா என்ன செய்யணும், இந்த தாய் தந்தை இந்த கணவன் மனைவியினுடைய உறவை இது வந்து இது பாதிக்கும், இப்போ நான் கேட்டதை போய் சொன்னேன் அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து பிரியும் அப்படின்னு நம்புனாங்கன்னா அவங்க என்ன சொல்லக்கூடாது, தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கேட்டதை காதலை வச்சு மூடிட்டு போயிட்டே இருக்கணும். எப்போ அவங்க வந்து மகளே மகனே நான் உன்னைய பற்றி இப்படி கேள்விப்பட்டேன், அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போவே அவங்க இந்த பிளவுபட்ட நாக்கை கொண்டிருக்கிறவங்க. பாருங்கள், அவங்கள பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சிதைகிறதுக்கு காரணம் தாய் தந்தையர்களாகவே இருக்கிறாங்க. நண்புக்குரியவர்களே, இந்த இல்லத்தில் கூட நாங்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற போது பிசாசு நம்மளை தடை செய்ய வருவான், அப்போ நம்மளை நிப்பாட்ட முடியாது. இப்போ கூட இந்த இல்லத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் எவ்வளவோ பாடுகள் பட்டோம், உங்களுக்கே தெரியும். இன்னும் இந்த பணி நிறைவடையலை, இந்த பணி நிறைவடையலை. அருங்குடையில் முக்கியமான பணிகளை மட்டும் செய்துட்டு நாங்கள் தியானத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போது தியானத்தினுடைய இன்னொரு ஒரு விரிவாக்க பணி, அதாவது வெளியிலேருந்து வர தியானம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு உணவறை ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த முன்னாடி ஆடெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போது வந்து இந்த இல்லத்தை கட்டுகிற பொழுது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எதுக்கு கோயிலை நீங்கள் கட்டுறீங்க, எதுக்கு இதை போய் கட்டுறீங்க, இது கோயில் தான் அங்கே இருக்குதில்ல, இதில் இருக்குதில்ல, பாருங்கள் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், அதை வேண்டாம் என்று மறுக்கிறாங்க, ஏன் இப்போ போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு ஆண்டவருடைய இல்லத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து அந்த சீர்குலைக்கிற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறேன். ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் இது இதை போய் செய்கிறீங்க, அப்போ எதுவுமே செய்யாமல் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். அப்போ நான் கேட்பேன், சரி இது செய்யக்கூடாது, வேறு என்ன செய்யணும் சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட அடுத்த வார்த்தை கிடையாது. நம்ம மறுத்து அவங்கள எதிர்த்து நம்ம ஒரு வார்த்தை கேட்கும்போது, சரி இது செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க, வேறு செய்யலை, வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டோம்னா அவங்க அப்படியே நிற்பாங்க, இல்லை அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க மழுப்புவாங்க. பாருங்களேன், அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை சுற்றிலும் இந்த வார்த்தையால் பிசாசு நம்மளை முடக்கி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி நான் ஒரு நன்மை செய்கிற போது நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்மளை பற்றி வேறு தேவையில்லாத காரியங்களை கிளப்பி விடுவாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் நம்முடைய நெஞ்சுக்கு வருகிற பொழுது அது அழுத்தமாக இருக்கும். சில பேர் சொன்னதாக கேள்வி, நான் அதை காதில் வாங்கறதில்லை. அதாவது ஃபாதர் எவ்வளோ காசுகளை போட்டு கட்டுறாரு, எவ்வளோ காசை சுருட்டி இருப்பார் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. பட் இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தைகள் நம்மை வந்து கொள்ளும், வாழ் போன்றது. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இவைகளை கையால் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருமையான நேரத்தில் நிறைய பேர் இந்த புதிய திட்டங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் இந்த பணிகள் இன்னும் சிறப்புற அமைய, இன்னும் நிறைவடைய, ஏன்னா நிறைய வேலைகள் இப்போ நம்ம அருங்குடை இல்லத்தில் இருக்கிறது. அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஒரே நேரத்தில் இதை செய்ய முடியாது. பல ஆண்டுகளாக இது அப்படியே நின்று போன ஒரு நிலையில் இருந்தது. அதை மீண்டும் நாம் உயிர் கொடுத்துருக்கிறோம். அநேகர் பல தளங்களிலிருந்து அவங்க உதவி செய்வது, அவங்க அந்த அதை விட அவங்க கொடுக்குற பண உதவியை விட அவங்க கொடுக்குற அந்த வார்த்தை வல்லமையை நான் பார்த்து நான் வந்து மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன். இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய சில காயங்களான வார்த்தைகள் எல்லாம் கூட நான் அதை வந்து மாற்றி போடுவதற்கு உதவி செய்கிறது எதுன்னா, இந்த இடத்தை குறித்த ஒரு அறிவே இல்லாதவங்க, அதாவது இந்த நாலேஜ் இல்லாதவங்க, இந்த இடம் எப்படி இருக்கும், இந்த இடத்துக்கு வராதவங்க கூட, இது ஆண்டவருடைய இல்லம். நீங்கள் அதில் வீடியோவில் காட்டும் போது நாங்கள் பார்க்குறோம். ஒரு சகோதரி பார்த்தாங்க, மண்ணில் உட்கார்ந்துருக்கிற மக்கள் பார்த்துட்டு அவங்க மனம் வலிக்குது. ஐயோ, எல்லாம் மண்ணில் உட்கார்ந்துருக்காங்க, எங்கள் மக்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற போது ஒரு மனநிலை, ஐயோ ஃபாதர் இது இப்படி இருக்கு. ஒரு சகோதரி பார்த்தாங்க, இந்த பீடத்தில் நீங்கள் வைக்கிற அந்த பூசை பாத்திரங்கள் அது வந்து இன்னும் ஆண்டவருக்கு மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் ஃபாதர், இதை இப்படி வைக்காதீங்க, இது இன்னும் காஸ்ட்லியாக வாங்கி நல்ல பொருளாக வாங்கி பாருங்கள். எங்கிருந்தோ ஒரு சொல் எங்களை பலப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். எங்கிருந்தோ ஒரு சொல் பலப்படுத்துது. ஃபாதர் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நன்மையான காரியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நல்லவர்களுடைய வார்த்தை பலன் அளிக்கிறதா போய்கிட்டே இருக்குது. அந்த நாவினுடைய ஆற்றல் ஒரு சிலருடைய வார்த்தை வந்து கொள்ளுவதாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் திருப்பாடல் 52:2 நம்ம பார்க்குறோம். நன்மை செய்வதை விட, அதாவது கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகிறாய், உனது நா தீட்டிய கத்தி போன்றது, வஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ அன்றோ. நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகிறாய், உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகிறாய். பாருங்கள், இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி நிறைய வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறி இருக்கிற நிறைய பேர் நன்மை செய்வதனுடைய ஆற்றலாக மாறுவதை விட தீமையினுடைய ஆற்றலாக மாறுறான். நான் ஏன் இதை பேசணும், ஏன் தான் நான் பேசுகிறதுல ஏதாவது வல்லமை நடக்க போதா, ஒருத்தரை கட்டி எழுப்ப போதா, இந்த அருங்குடை இல்லத்தை கட்டி எழுப்புமா நான் பேசுகிற வார்த்தை அப்படின்னு, நம்ம வீட்டை கட்டி எழுப்புமா யோசிக்கணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய பிரிவுக்கு காரணமாக இருக்கிறாங்க. கேட்டால் அன்புங்கிறாங்க. இந்த அன்பு ஆண்டவர் கொடுக்குற அன்பு அல்ல, பிசாசு கொடுக்குற அன்பு. யாக்கோபு 3:13 சொல்லப்படுகிற உலகம் சார்ந்த அன்பு, அது பேய்த்தன்மை வாய்ந்தது. அங்கே பிளவு கசப்பு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய நாவினுடைய ஆற்றலை முதல்ல சிந்தனைக்குள்ள வைங்க. வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு, இரு முறைக்கு, 3 முறை 4 முறை யோசித்து நீங்கள் உங்கள் நாவை பயன்படுத்தணும். நரம்பில்லா நாவுடையவனே, நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பனவே. அப்போ நாவுக்கு வந்து அது ஒன்றும் அதுவாக பேசுறது இல்லை, நாம் எதை பேசணும்னு சொல்கிறோமோ அதை தான் சொல்லுது அது. அதனால தான் இந்த நாவை நீங்கள் எப்படியும் புரட்டி பேச முடியும். ஆக நன்மைகளை நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் யாக்கோபு திருமுகத்தில் 3:5-6 இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனித நாவும் அதை போல ஒரு சிறிய உறுப்பு தான், பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமையடிக்கிறது. சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றது, நெறிக்கட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. பார்த்தீங்களா, அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுறார். இந்த நாவை நீ சரியாய் பயன்படுத்து. நாவை தொடக்கம் நான் யாக்கோபு 4 சொன்ன பார்த்தீங்களா, யாக்கோபு திருமுக 4 பழித்துரைக்காத தீர்ப்பளிக்காத. இன்றைக்கி அன்னை மரியாளை நான் ஒரு பெரிய அடையாளமாக இந்த இடத்துல நான் பார்க்குறேன். சூசையப்பரை ஒரு பெரிய அடையாளமாக பார்க்குறேன். சூசையப்பரை தேவையில்லாமல் பேசவே இல்லைங்க, அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசினார். மரியாள் பாருங்கள், எங்கேயாவது அதையும் இதையும் பேசினாங்கன்னு போட்டிருக்கா. மரியாளின் பாடல், விடுதலையின் பாடல் தான் பெருசாக இருக்கும். மரியாள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள். வாயில் அவங்க கொடகுடன் கொட்டலைங்க, திருத்துதர்கள் எல்லாம் ஓடிட்டான். திருப்பி வரும்போது, வாங்கடா எங்கள் என் மகனை விட்டு ஓடின வைந்தாண்டா அப்படின்னு சொல்லி மாதா என்ன செய்யலை, கடும் சொற்களை வைக்கலை. அவங்கள மீண்டும் அரவணைச்சு கொண்டாங்க. மீண்டும் அரவணைத்து அவங்கள கூட்டி அவங்கள ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே அழைச்சிட்டு போன தாய். இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பெரிய பிரசங்கியார் என்று சொல்லப்படுகிற ஒரு விவிலியத்தை வைத்துக்கொண்டு பெரிய பிரசங்கம் வைக்கிற ஆட்கள், சில திருச்சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறவங்க, சபைகளை பிரித்து கொண்டு போய் நடத்துகிறவங்க நிறைய பேர் இந்த மரியால் பிசாசு என்று சொல்லுகிறாங்க. அது பெரிய ஒரு வேதனையான விஷயம். இதை நான் நகைச்சுவையாகத்தான் பார்க்குறேன். இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் யார் எப்படின்னு. பைபிள் சொல்லுது சாத்தான் கூட ஒளியின் மக்களாய் நடிக்கிறான். அப்போ பாருங்கள், இந்த வேத வசனத்தை நீங்கள் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய நாவு எவ்வளவு பெரிய ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு பழிப்புறையை யார் மேலே வைக்குது? கடவுளே சொல்லி விட்டார் வானதூதர்கிட்ட. வானதூதர் வந்து செக்கரியாவை சந்திக்கும் போது சொல்கிறாரு, நானாக வந்து உன்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் கடவுள்கிட்ட இருக்கிறேன், அங்கேருந்து மெசேஜை வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்படி வந்த மெசேஜ் தான் மாதாவுக்கு, அருள் மிக பெற்றவரே நீ வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க, அருள் நிறைந்தவர். இப்படி அருள் நிறைந்தவர்னு ஆண்டவரால் சொல்லப்பட்ட ஒரு மகளை, ஒரு தாயை இன்றைக்கி நம்ம ஒரு பைபிள் வச்சுருக்கிற ஒரு பிரசங்கியார் பேயின்னு சொல்கிறாருன்னா, அந்த நாவை எப்படிப்பட்ட நாவு என்று நம்ம சொல்வது, பிளவுபடுத்தும் நாவு, அது திருச்சபையை கொள்ளுகிற சிதைக்கிற ஒரு நாவு, இதுதான் இந்த தீர்ப்பளிக்கிற நாவு. அது யாக்கோபு 4:11 சொல்லப்பட்டிருக்கிறபடியாக பாருங்கள், 12 சொல்லுது, திருச்சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பளிப்பவரும் ஒருவரே, அவரே மீட்கவும் அழிக்கவும் உள்ளவர், அவ்வாறு இருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார்? இந்த தாய் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? பாப்பரசரை ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பெரிய பிரசங்கியார் உட்கார்ந்துருக்கிற சொல்கிறாரு, திருவழிப்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட விலங்கு இது தான் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நாடுகள் போர் தொடுக்கிற பொழுது இவங்கெல்லாம் வார்த்தை கொடுத்தாங்களான்னு தெரியல. அந்த பாப்பரசர் என்ன செய்கிறார், தன் வேதனையை வெளிப்படுத்துகிறார். அந்த நாடுகள் ஒன்றிப்புக்காக தலைவர்களுடைய கால்களில் போய் விழுவுறார். பாருங்கள், அவர் வாயை மூடி கொண்டிருக்கல, இதோ இது இது தவிர்க்கப்பட வேண்டிய காரியம் என்று அறிக்கை செய்கிறார். பாருங்களேன், அவருடைய நாவினுடைய ஆற்றலை நம்ம பார்த்து பெருமை அடைகிறோம். பாப்பரசருடைய நாவு, இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அவரை பேயின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் தான் கண்டுகொள்ள வேண்டும். பிசாசு எந்த ஒளியோடு வராங்கிறத நீங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே நாம் முதல்ல எண்ணத்தில் சரியாக இருந்தால் நமக்கு எல்லாம் சரியாக நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நமக்கு, நீ எந்த மரமாக இருக்கிற, அழிவுக்குரியது. 2 பாருங்கள், மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். எப்போ நிறைவேறும்? இந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். உனக்கு எனக்கும் நல்லது நடக்கும். ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் கட்டி எழுப்புவேன், அப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த மறைநூல் வாக்கு எப்போ எனக்கு நிறைவேறும்? அழிவுக்குரியது அழியாமையை சாவுக்குரியது சாகாமையை அணிந்து கொள்ளும்போது. அப்போ இந்த நாவு அழிவுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அந்த அழிவுக்குரியதை நம்ம அழியாமையினுடைய அடையாளமாய் மாற்றும்போது, அப்போ கட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றலாய் அதை நீங்கள் மாற்றி வைக்கும்போது, சாவுக்குரியது சாகாமையை அணிந்து கொள்ளும்போது, அப்போ இந்த சாவுக்குரிய இந்த நாவு வாழ்வுக்குரிய அடையாளமாய் மாறுகிற போது நீங்கள் நான் என்ன செய்ய பெற்றுக்கொள்வோம் என்ன, வாக்கு நிறைவேறும். மறைநூலில் உள்ள வாக்கு ஆண்டவர் இதுக்குத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறாரு. உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். நான் இதுதான் என்னுடைய ஊழியர்களுக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லி கொண்டிருப்பது. யாராவது வந்து உங்களை சிதைக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னாங்கன்னா அதை தூக்கி கொண்டு நெஞ்சில் வச்சுக்கிட்டு ஓடாதீங்க. இந்த நாவு பிளவை ஏற்படுத்துகிற நாவு, அது ஒரு தாய் கூட எதிரியாக வரலாம், உன் தந்தை கூட வரலாம், உன்னுடைய அண்ணன் வரலாம், தம்பி வரலாம், உன் மனைவி கூட வரலாம். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்பாக வருகிற அந்த நாவினுடைய சொற்கள் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அவர்களை நீங்கள் புறம்பே தள்ளிட்டு ஆண்டவருடைய நன்மையின் அடையாளமாக நீங்கள் ஓடுவீங்க. என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, இதோ இந்த தவக்காலம் ஆரம்பிக்க போது அமர்ந்து யோசிங்க. நீங்கள் கடைசி வாரத்தில் யோசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. தவக்காலம் கடைசி வாரத்தில் நம்ம வந்து டைட்டாக இருந்துக்கலாம். 40 நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவருக்குள்ளே பயணித்து பாருங்கள். இந்த தவக்காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான காலமாக அமையப்போகிறது. இந்த நாட்களில் எங்களோடு பயணிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பங்காளர்களாக இணைந்து பயணிக்கிற பிள்ளைகள் ஏராளமான பேர், அவர்களுக்காக செபிக்கிறோம். இதோ எங்களுடைய தியானங்கள் அருங்குடை இல்லத்தில் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த பார்வையை தான் வைக்கிறோம். ஆண்டவர் உன்னை சிறப்பான படைப்பாய் படைச்சிருக்கிறாரு. உன்னை ஏனோதானோன்னு படைக்கலை, நீ உப்பை போல ஒளியை போல நீ சிறப்புற அமைய வேண்டும், உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அழைப்பு விடுத்து அவர்களை பலப்படுத்தி நாடுகளுக்குள்ளே அவங்க வாழக்கூடிய இடத்துக்குள்ளே அவங்களை ஆண்டவருக்கு சாட்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்படியாக நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறோம். நீங்களும் ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக உங்களுடைய நாவை ஆண்டவருக்காக கட்டுகிற அடையாளமாக, சாபங்களை தகர்க்கிற ஆசீர்வாதங்களை உறுதி செய்கிற நல்ல அடையாளமாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நர்மையான நேரத்தில் எங்களுடைய அருங்குடை இல்லத்தினுடைய சிறப்பான வளர்ச்சிகள் உங்களுடைய பெருமையான கரத்தினாலே அது நிறைவடைந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கிருந்தோ இந்த அருங்குடை இல்லத்தினுடைய வளர்ச்சிகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாக நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாம் எங்கே இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே இணைந்திருப்போம். ஆண்டவர் நம்மில் அவர் மகிமையடைவார். இந்த நற்செயல்களை செய்ய ஆண்டவரோடு கூட பயணிப்போம். ஆண்டவர் நிறைவாக உங்களை வழிநடத்துவார். அமேன்.
அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
மன்னையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆகியலாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.